നാം എതിർപ്പാർപ്പോടും വാഞ്ചിയോടും കൂടെ നാം ദേവസമൂഹത്തിലെ വാർത്തയെ കാത്തിരിപ്പോ. ഞങ്ങൾ മധ്യരുന്ന നാളിലെ ഇംഗ്ലണ്ട് ദേശത്തിരുന്ന് ഇളങ്കോവറുകൾ മധ്യയിൽ വന്നിരിക്കാറ് അവയെ സ്വകരങ്ങളെ തടി ഞങ്ങൾ ഉച്ചാമ വരവേൽപ്പം നാളെ അവരുടെ മധ്യയിലേക്ക് അത്തൊരു വാർത്തയെ പകർന്നു കൊള്ളുക.
Happy New Year. അവരുടെ പരിസ്ഥിതി നാമം മഹിമപ്പെടട്ടെ. മറുപടി മാക നിയർലി 3 or 4 years உங்களை கத்தர் சந்திக்க மறுபடியும் தேவைக்குந்தாக ஆண்டவரை துதிக்கிறேன். அநேக வேலைகள் சந்திக்க முடியாமல் இல்லை. லண்டன்லையும் வாழ்க்கை மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே அநேக நேரம் வர ஆசைப்பட்டாலும் கூட நேரங்கள் அனுமதிப்பதில்லை. கத்தர் பெரியவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே. ஹாலேலூயா. மறுபடியும் உங்களை பார்க்க கிடைப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சகோதரி கவனமாக கூட்டிக் கொண்டு வந்தால், கார் வேகமாக ஓடினாலும் கூட நிதானமாக ஓடினால் உயிரை கையில் பிடித்து கொண்டு வந்தேன். தேங்க்யூ சிஸ்டர் ஃபார் யுவர் லிஃப்ட். அதாவது நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஆண்டவர்களுக்கு தார புதிய வருடம் எங்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் தருகிற ஒரு பரிசாக நாங்கள் எடுக்கலாம். வருடம் ஆரம்பித்து 2வது மாதத்தில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதாவது வருடம் ஆரம்பத்திலே நாங்கள் புது வருடத்தை கொண்டாடுகிறோம். 2வது மாதத்தின் ஆரம்பத்திலே நாங்கள் என்னத்தை கொண்டாடலாம்? புதிய மாதத்திலே எடுத்த எல்லா தீர்மானங்களும் தோல்வி அடைந்த ஒரு நாளாக அதை நாங்கள் அனுசரிக்கலாம். ஒரு சிலர் அதை தொடர்ந்தும் செய்து கொண்டு போகிறீர்கள், ஒரு சிலர் அதை நாங்கள் விட்டுவிடுகிறோம். ஆனாலும் கூட உண்மையிலே நாங்கள் இந்த புதிய வருடத்திலே புதிய மாதத்திலே காலடி எடுத்து வைத்தது கர்த்தருடைய பிரதான கிருபை. இந்த நாளிலும் கூட சகோதரன் பாஸ்டர் என்னோடு உங்களோடு கூட இதனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள சொன்ன பொழுது நான் யோசித்து கொண்டே இருந்தேன் என்னத்தை பேசுவேன். சில நேரம் நான் ஊழியம் செய்கிற ஆலயத்தில் கூட எனக்கு இதனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற நேரத்திலே நான் ஆயத்தப்படுகிற வேளையிலே கர்த்தர் ஒரு சில அதாவது உரைக்கிற வார்த்தைகளை எனக்கு தருவார். உரைக்கிற வார்த்தைகள் என்றால் நான் யோசிப்பேன், இதை நான் எப்படி நான் மற்றவர்களுக்கு சொல்லலாம். ஏனென்றால் இந்த இடத்துலேருந்து நாங்கள் சொல்லுகிறதான நேரத்திலே நான் என் வாழ்க்கையிலே நினைத்தது உண்டு. நான் சபையிலே அமர்ந்திருக்கிற நேரத்திலே யார் யார் பாஸ்டர் எல்லாம் பேசுகிறார்களோ உடனே நான் யோசிப்பேன், இவர் அப்படி செய்வாரா, இவர் இதில் இருந்து கொண்டு வெகு சுலபமாக சொல்லுகிறாரே. அதாவது சொல்லுவார்கள், The easiest thing in the world to advise someone, but the hardest thing is to do that. So appo naan yosippen, sari aandavara inda vaathigal ella migavum muraikkirade oru kaaryam idha naan eppadi sollakoodum. Sila neram sabai ennoda koivipaargale, oru velai sabaiyil irukkiravargal nenaipaargale manadukkullaga, ivar solli vittu pograr, ivar eppadi pattavar, ivar idai pinpatruvara, appadi naan nenaippadundu. Aanalum kuda அவனுடைய வார்த்தை தேவனுடைய வேதம் கண்ணாடியை போன்றது. அல்லேலூயா. நாங்கள் நினைத்தாலும் உண்டு, நினைக்காட்டியும் உண்டு, உரைத்தாலும் உண்டு, உரைக்காவிட்டாலும் உண்டு, கர்த்தருடைய வார்த்தை எங்களை நேரடியாக தொட்டு கொண்டே இருக்கும். எனவே நான் நேற்றைய தினத்திலே சிந்தித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு தெளிவுபடுத்தினார். அப்போ நான் யோசித்தேன், ஒருவேளை நான் லண்டன்லேருந்து அடி வாங்கினாலும் பிரச்சனை இல்லை, ஜெர்மனிக்கு வந்து அடி வாங்கணுமா, அதுவும் ஹாலிடே டைமில், சரி பரவாயில்லைன்னு இன்றைய காலையில் நான் தேவனுடைய உங்களுடைய மற்ற பிரான்ச் அந்த ஆலயத்தில் எந்த இடம் முச்சம் அந்த இடத்துல நான் இருக்கிறதா நேரத்தில் நான் எதை நினைத்தேனோ, எதை கத்தர் எனக்கு உணர்த்தினாரோ அதை போதர் உங்களுக்கு பேசி கொண்டிருந்தார். எனவே அடி வாங்கிறது நான் மட்டுமல்ல, அவருக்கு முதலே பங்குண்டு. ரைட், கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த ஆலையில் ஒரு சிறிய காரியத்தை எங்களோடு கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். கத்தர் இதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். இதன் மூலமாக ஒரு புதிய ஒரு எழுச்சியை எங்களுக்கு கொண்டு வருவார். இது இந்த வார்த்தை எங்களை என்ன செய்ய போகின்றது, வாழ வைக்க போகின்றது. எனவே நாங்கள் கண்களை மூடி ஜெபம் பண்ணி நாங்கள் ஆயத்தப்படுவோம். அதாவது தேவனுடைய செய்தியிலே இந்த நேரம் முக்கியமானது. இந்த நேரத்தை நீங்கள் விட்டீங்கண்டா அந்த செய்தியில் இருக்கிற கத்தர் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாரோ அதை எடுப்பது கஷ்டமாக இருக்கும். எனவே இப்பொழுது கத்தரிடம் நாங்கள் ஜெபம் போகணும், ஆண்டவரே என்னுடைய இதயத்தை நான் திறக்கிறேன், நான் இதனால கற்றுக்கொள்ள போகிறது என்ன, நான் எதற்காக இந்த இடத்துல வந்து நான் அமர்ந்திருக்கிறேன், இந்த நாளிலே நான் வந்தது உம்முடைய சித்தமாக உம்முடைய தீர்மானமாக இருக்குமாக இருந்தால் என்னோடு கூட நீங்க பேச வேண்டும். ஆண்டவரே நீங்க என்னோட பேசாட்டி இது ஒரு விவனான நேரமாக போகும். எனவே கண்களை முடிய நான் ஜெபம். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட சுவாமி நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தரைமட்டமாக நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் எங்களை பெருமைப்படுத்தவோ எங்களை உயர்த்துவதற்கோ நாங்கள் ஒன்றுமில்லை. இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் ஒரு பிள்ளைகளாக உங்களுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அநேக குறைகள் உண்டு, அநேக தாழ்வுகள் உண்டு. ஆண்டவரே இந்த நாளிலே அதை எங்களை நீங்கள் அந்த 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 குறைவுள்ள பகுதியை, அந்த தாழ்மையான பகுதிகளை நீங்கள் எங்களுக்கு காட்டி எங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு எழுச்சியை தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் விரைவாக நாங்கள் பார்ப்போம். நாங்கள் வேதத்திலே 1 தெசலோனிக்கேயர் 2:11 அடுத்து வாசிங்க. ரைட், இப்போ 3:30 ஆகுது, சாப்பிட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். நல்ல சாப்பாடு எனக்கு கிடைத்தது, இடியாப்பமும் கோழிக்கறியும் கொஞ்சம் நித்திரமயக்கமாக இருக்கும். ஆனாலும் கூட ஒரு காரியத்தை நாங்கள் செய்வோம், இந்த 2 வார்த்தைகளிலும் மறுபடியும் ஒருக்க நாங்கள் வாசிப்போம். கொஞ்சம் தெளிவாக நாங்கள் வாசிப்போம். ஆனால் மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ரைட், நான் ஒரு 2 நிமிஷம் நான் தாரேன். இந்த 2 வசனத்தில் இருந்து ஏதாவது ஒரு கீவேர்டை நீங்கள் சொல்லலாம். டக்குன்னு நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லலாம் ஏதாவது இந்த 2 வசனத்திலையும் கீவேர்ட்ஸ் அதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் சொல்லலாம். சரி, இந்த 2 வசனத்தை நாங்கள் உடைப்போம், பிரேக் பண்ணுவோம், பிரிப்போம். என்னென்ன எடுக்கலாம் அந்த 2 வசனத்தில் என்னென்ன சொற்களை எடுக்கலாம் சொல்லுங்க பாபா. அதாவது விளங்கக்கூடிய பொருள் தரக்கூடிய சொற்கள் எதுகளை எவற்றை எடுக்கலாம், எச்சரிக்கை எடுக்கலாம், என்ன புத்தி வார்த்தை எடுக்கலாம், புத்தி எடுக்கலாம். பாருங்க, ராஜ்யம் இருக்கிறது, மகிமை இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது, பாத்திரமாய் நடக்க வேண்டும் அந்த ஒரு காரியம் இருக்கிறது, தகப்பன், சரி தகப்பன் அது ஒரு பேர்சொல். அதே வாசனத்தில் பார்ப்போம்னால் சகோதரி சொன்னது போல புத்தி, தேறுதல், எச்சரிப்பு. தெரியுதா உங்களுக்கு அந்த வார்த்தைகள்? பாருங்க, கிங்டம், க்ளோரி, காலிங், வர்தி, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் வார்னிங். இந்த 2 வசனத்திலையும் இப்படிப்பட்ட பகுதியிலையும் நாங்கள் எடுக்கலாம். இந்த வசனத்தில் தேவனுடைய தாசனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்னென்றால், இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சொல்லுவீங்க என்னுடைய வாழ்க்கையில் இதனுடைய அழைப்பு இருக்கிறது என்று, தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்லக்கூடும். தேவன் என்னை ஒருவேளை அழைப்பார் அந்த நிலைமையிலையும் நீங்கள் இருக்கக்கூடும். தேவன் என்னை அழைத்திருக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகத்திலையும் நீங்கள் இருந்திருக்கக்கூடும். ரைட், இப்படிப்பட்ட ஒரு சபையை கர்த்தர் எதிர்பார்க்க இல்லை. இந்த நாட்களிலே நாங்கள் மிகவும் மிகவும் குறுகிய ஒரு காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் கடைசி நாளை நெருங்கி கொண்டிருக்கிற ஒரு நேர பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே சபையாகிய நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. இயேசு என்னை அழைக்கிறார், இயேசு என்னை அழைப்பார், இயேசு என் மேல் ஒருவேளை ஒரு அழைப்பை வைத்திருக்க கூடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிற சபையை கர்த்தர் விரும்ப இல்லை. கர்த்தர் விரும்புகிற சபை என்னென்றா, பவுல் சொல்லுகிறது போல தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு. அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் உங்களை அழைத்துட்டார். எதற்காக அழைத்துட்டார்? உங்களுடைய சுய புத்தியைக்காக அல்ல, உங்களுடைய சுய பெருமையை பாடுவதற்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கும் அவருடைய மகிமையை எழுப்புவதற்கும் உங்களை என்ன செய்து விட்டார்? அழைத்து விட்டார். இது தெளிவுதானே? இப்போ ஒரு நாளும் நீங்கள் சொல்ல வேண்டாம், பிரதர் பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன அழைப்பு, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறாரா, ஆண்டவர் என்னை எப்போ அழைப்பார். அதாவது நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பலை. ஒவ்வொரு ஆராதனை முடிவிலும் நாங்கள் அழைப்பை கொடுக்குறோம். தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் முன்பதாக வாருங்கள். இதை நாங்கள் எப்போ கொடுக்குறோம்? ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து கொடுத்து கொண்டே வாருகிறோம். இன்னும் ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இதனால்தான் இந்த கடைசி காலத்தில் கூட நாங்கள் இருக்கிறோம் என்று தெரியாதபடி சபை இன்றைக்கு நித்திரை அடைந்து கொண்டிருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிற சபை என்னென்றால், அழைப்பை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கக்கூடிய ஒருவரை, ஒரு சபையை, ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக சபைகள், அநேக வாலிபர்கள், அநேக விசுவாசிகள் குழம்பி போயிருக்கிறது காரணம் இதுதான். கிறிஸ்தவ ஜீவிதத்தை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று, என்னுடைய வாழ்க்கையிலே அழைப்பு எப்பொழுது வரும், என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அழைப்பு வைத்திருக்கிறாரா, என்னுடைய அழைப்பு என்ன, இல்லாட்டி ஏதாவது ஒரு போதர் வந்து என்னை கூப்பிட்டு அழைத்தால் தான் நான் ஊழியம் செய்ய போகின்றேன் அப்படி சொல்லுகிற ஒரு குரூப், ஒரு கூட்டம் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறது போல தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் மகிமைக்காகவும் அழைக்கப்பட்டு, அழைக்கப்பட்டது மாத்திரமல்ல அதற்கு தங்களை பாத்திரவான்களாக மாற்றுகிற ஒரு குரூப்பும் இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குறது நான் சொல்கிறேன்? இன்றைக்கு எந்த குரூப்பில் நீங்கள் இருக்கிறீங்க? எந்த குரூப்பில் சர்ச் இன்றைக்கு போய்கொண்டு இருக்கிறது? சில நேரத்தில் நான் கவலைப்படுவது உண்டு. அதாவது நான் ரட்சிக்கப்பட்ட காலத்திலே என்னென்ன காரியங்களை நான் உணர்ந்தேனோ, என்னென்ன காரியங்களை நான் பார்த்தேனோ, அது இன்றைக்கு மட்டும் அதே பாணியில் தான் சபை போய்கொண்டே இருக்கிறது. ஏன்? இந்த அழைப்பு, கர்த்தர் உங்களை அழைக்கிறார், நீங்கள் ஊழியம் செய்யுங்க, உங்கள் மேலே ஒரு அழைப்பு வேணும், அழைப்புக்காக ஜிம்மி. ஆண்டவர் எப்போவோ அழைத்து விட்டார். ஆண்டவர் அழைத்தபடினால்தான் நானும் நீங்களும் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய, எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த ஸ்டெப் என்ன? அந்த அழைப்புக்கு எங்களை நாங்கள் பாத்திரவான்களாய் மாற்றுவோம். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் மாற்றுவீர்கள். ஆனால் அடுத்த காரியம் என்ன நடக்கும்போது? உங்களிலே உங்களுக்குள்ளாக ஆண்டவருடைய ராஜ்யம் அங்கே கட்டப்பட போகிறது, உங்களுக்குள்ளாக ஆண்டவருடைய மகிமை அங்கே எழும்ப போகிறது. இதுதான் அழைப்புக்கு பாத்திரம். இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தரங்களை அழைத்ததுக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோமா? அவருடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோமா? இதை நாங்கள் யோசித்து பார்ப்போம். நாங்கள் கடைசி காலத்தில் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் பவுல் இதை சொல்லும் போது சொல்லுகிறான், நான் உங்களை எப்படி சொல்லுகிறேன் என்றால், ஒரு போதராக விசுவாசிகளுக்கு, ஒரு மேய்ப்பனாக ஆடுகளுக்கு சொல்வதைப் போல அல்ல, நான் எப்படிப்பட்ட ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து, தகப்பன் பிள்ளைய அடிக்கலாம், ஏன்னா பிள்ளையை சிரிச்சிக்காத தகப்பன் மாதிரி யாருமே இல்லை, அந்த ஸ்தானத்தில் இருந்து நான் உங்களுக்கு எப்படி சொல்லுகிறேன்? புத்தி சொல்லுகிறேன், எச்சரிக்கை விடுக்கின்றேன். இங்கிலீஷ் பைபிளில் சொல்லப்படுது அது வார்னிங். வார்னிங் என்றால் என்ன? இது ஒரு ஆபத்தான ஒரு காரியம், இதை குறித்து நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். இதை குறித்து உங்களுடைய அழைப்புக்கு நீங்கள் பாத்திரமா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அழைப்பு தந்துட்டார் தானே, அந்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாக உங்களை மாற்றுகிறீர்களா? அப்படி மாற்றுவீர்களானால் அங்கே ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும், அன்றைய மகிமையும் அங்கே எழும்பப்படும். எனவே தான் பவுல் சொல்கிறான், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிறது போல. எனவே ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளை, வாலிபர்களை, ஆண்டவர் உங்களை அழைத்துட்டார், 100% ஷூர். God has called you. அதோட கூட நீங்கள் இருந்துடாதீங்க. ஆண்டவர் என்னை அழைத்தார் என்னத்துக்காக? அதற்கு நான் என்னை தினந்தோறும் பாத்திரவானாக மாற்ற வேண்டும். சபை, கர்த்தர் இந்த சபைக்கு ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார். சபையாக நாங்கள் யோசிப்போம், நாம் எப்படி இந்த அழைப்புக்கு பாத்திரமாக எங்களுடைய சபையை மாற்றலாம், அப்பொழுதுதாங்க இதனுடைய ராஜ்யம் இதும் கட்டப்படுகின்றது. எனவே இந்த ரெண்டு கூட்டத்தார் இங்கே நாங்கள் பார்த்தோம் நான் ஏற்கனவே சொன்னது போல. அப்போ இந்த ஒரு கூட்டத்தாருடைய இயக்கம் எல்லாம் எப்படி இருக்கும், அழைப்பு வந்தாலும் கூட என்னுடைய அழைப்பு என்ன, அழைப்பு அங்கே தரப்பட்டாலும் கூட என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய அழைப்பு எப்பொழுது வரும், என்னை தேவன் அழைப்பாரா. மற்ற கூட்டத்தார்கள் தேவன் என்னை அழைத்து விட்டார், அந்த அழைப்பை நான் என்ன செய்ய போகின்றேன், நிறைவேற்றப் போகிறேன், அதை நிறைவேற்றுவதற்காக நான் என்னை பாத்திரவானாக மாற்ற வேண்டும். இன்றைக்கு அழைப்போடு கூட நாங்கள் நின்று விடுகிறோம், அந்த அழைப்பை நாம் பாத்திரவான்களாக மாற்றாதபடியினால்தான் இன்றைக்கு எங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட அங்கே பெரியொரு தடை வந்திருக்கிறது, எங்களுக்குள்ளே தேவனுடைய மகிமை எழும்பப்பட பெரியொரு தடை வந்திருக்கிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கு இங்கிலாந்து தேசத்தில் கூட அநேக பெரிய சபைகளை நான் பார்க்கின்றேன், அநேக தாளந்துகள் உள்ள வாலிபர்கள் சபைகளை நான் பார்க்கின்றேன். எல்லாம் என்ன நடக்கிறது, அழைப்பை பெற்றவர்கள் நன்றாக வாத்தியங்களை வாசிக்கிறார்கள், பாடல்களை பாடுகிறார்கள், எல்லா காரியங்களும் செய்கிறார்கள், அழைப்போடு கூட அங்கே நின்று விடுகிறது. ஆனால் அதில் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், இதிலே தேவனுடைய மகிமை கட்டப்படுகிறதா, தேவனுடைய ராஜ்யம் அங்கே கட்டப்படுகிறதா. அவர்கள் அழைப்போடே நின்று விட்டார்கள். அந்த அழைப்புக்கு அவர்கள் பாத்திரவான்களாக மாறுவார்கள் என்றால் அவர்கள் அங்கே ஸ்டேஜில் நிற்க போறதல்ல. பவுல் சொல்கிறான், நான் கிறிஸ்துவின் நிமித்தம் அடிக்கப்பட்டேன், கிறிஸ்துவின் நிமித்தம் நான் துன்பப்பட்டேன். எனவே என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு தந்தையை போல உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல நான் சில நேரம் உங்களுக்கு இது உரைக்கக்கூடும், ஒருவேளை ஐ மீன் திஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் திஸ் சர்ச், பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் This is the time that we are living. It's the last moment. இந்த கடைசி நாட்களிலே நாம் மற்ற காரியங்களை குறித்து தான் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோமே ஒழிய, இதுதான் என்னுடைய அழைப்பு என்று இருக்கிறோமே ஒழிய, அழைப்புக்கு வெளியால் வந்து அந்த அழைப்புக்கு பாத்திரமானாய் மாறி இதனுடைய ராஜ்யத்தை கட்ட நாம் என்ன செய்கின்றோம், எங்களுக்குள்ளே ஒரு மதிலை போட்டு வைத்திருக்கின்றோம். எனக்குள்ளே ஒரு மதிலை போட்டு வைத்திருக்கிறேன், உங்களுக்குள்ளே ஒரு மதிலை போட்டு நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். உதாரணமாக சொல்ல போனால், கடந்த கிறிஸ்மஸுக்கு அங்கே அன்னைக சர்ச்சிலே அநேக ப்ரோக்ராம்கள் நடந்தது. முக்கியமான ஒரு சர்ச்சில் எங்களை கூப்பிட்டிருந்தார்கள். அந்த சர்ச்சுக்கு நான் போகத்தான் இருந்தேன். போக முதல்ல என்னுடைய ஒரு நண்பரின் நிமித்தம் நான் கேள்விப்பட்டேன், அந்த கிறிஸ்மஸ் போகிறதுக்காக அவர்கள் செலவழித்த பணத்தை, அதை கேள்விப்பட்டு நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். ஆனால் ஓகே, இவ்வளவு பணம் இருக்கிறது இந்த ப்ரோக்ராத்துக்காக. அந்த ப்ரோக்ராம் முடிந்த பிறகு நான் கேள்விப்பட்டேன், அந்த அவ்வளவு பணமும் என்ன நடந்தது, அவர்கள் வடிவான உடுப்பு போட்டார்கள், ஸ்டேஜை வடிவாக அலங்கரித்தார்கள், நல்ல சாப்பாடு இருந்தது, அதோட கிறிஸ்மஸ் முடிந்தது. நான் ஒருவேளை யோசித்தேன், அது எனக்கு சம்பந்தம் அல்ல, என்னுடைய ஆலயமும் அல்ல. அந்த பணத்தை ஒருவேளை நாங்கள் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட, ஆண்டவருடைய மகிமை எழும்பப்பட வெளியால் நாங்கள் செலவழித்திருந்தால், சரி கிறிஸ்மஸ் அண்டு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அண்டு இந்த கிறிஸ்மஸ் நாங்கள் வித்தியாசமாக செய்ய போகின்றோம், நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், இந்த கிறிஸ்மஸுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்க தான் போகிறோம். யாருக்கு கொடுக்க போகின்றோம், சபை விசுவாசிகளுக்கு அல்ல, இன்றைக்கு சாப்பாடு ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கிற ஜனங்களுக்கு. ஆண்டவரே இந்த உலகத்துக்கு வந்தார், எதா எப்படி பிறந்தார் அவர். ஸோ நான் என்னுடைய நண்பரோடு கூட நான் கதைத்து நான் மிகவும் கவலைப்பட்டேன், வேதனைப்பட்டேன். ஸோ இவ்வளவு பணத்தை நாங்கள் என்ன செய்யலாம், கிறிஸ்மஸுக்காக நாங்கள் அந்த ஹோம்லெஸ் பீப்புளை கூட்டி கொண்டு வந்திருக்கலாம், ஒருவேளை எங்களை கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு அவங்களுக்கு இன்விடேஷனை கொடுத்துருக்கலாம். அப்போ வளமையாக நாங்கள் வாரோம், வளமையாக நாங்கள் உடுக்கிறோம், வளமையாக நாங்கள் சாப்பிடுகிறோம், வளமையாக நாங்கள் போகின்றோம். இதில் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும் என்று யாராவது சொல்ல முடியுமா, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது என்று யாராவது சொல்ல முடியுமா. நன்றாக பாடினார்கள், நன்றாக எல்லாம் செய்தார்கள். ஆனால் இதேவேளை நாங்கள் அந்த காரியத்தை இன்னமொரு விதமாக நாங்கள் பயன்படுத்தி நம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாக நம்மை மாற்றியிருப்போம் என்றால் அங்கே ஆண்டவருடைய ராஜ்யம் அங்கே கட்டப்பட்டிருக்கும். என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். இந்த உதாரணத்தை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பாஸ்டர் இன்றைக்கு காலையில் சொன்னது போல அங்கே நாங்கள் சில நேரம் எங்களையே தாழ்த்தி கொள்கிறோம். என்னால் இது செய்ய முடியாது, என்னால் இதை உருவாக்க முடியாது, என்னால் இதை நடத்த முடியாது, அங்கே எனக்கு முன் பெரிய கல் இருக்கிறது என்று நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். அங்கே ஆண்டவர் கல்லை ஏற்கனவே எடுத்து போட்டுட்டார், ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பை தந்துட்டார். ஆனால் அழைப்புக்கு நாங்கள் எங்களை என்ன செய்ய வேண்டும், பாத்திரவான்களாக மாற்றுகிற நேரத்தில் அங்கே கர்த்தருடைய நாமம் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி பில்ட், ஆண்டவருடைய ராஜ்யம் அங்கே கட்டப்படும். எனவே தான் இது 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 நாங்கள் சொல்லலாம், ஐயோ எனக்கு இத்தனை வயதாகிட்டது, பாஸ்டர் சொன்னது போல இவ்வளவு நாட்கள் போய்விட்டதே, இனியும் என்னுடைய அழைப்பை நான் எப்படி நான் உணர்வேன், என்னுடைய அழைப்பை நான் எப்படி நான் அதுக்கு பாத்திரம் உள்ளவனாக என்னை மாற்றுவேன் என்று நீங்கள் சொல்ல முடியும். அப்போ இந்த சம்பவம் வந்து, அதாவது மத்தேயு 21:28-30 சொல்லப்படுகிற அந்த பரபல், அந்த உவமைக்கு ஒரு ஒப்பான காரியமாக நாங்கள் பார்க்கலாம். அதாவது என்ன செய்கிறான், அந்த தகப்பன் தன்னுடைய 2 குமாரரை என்ன செய்கிறான், தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு சென்று வேலை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறான். முதலாவது குமாரன் என்ன சொன்னான், எஸ் ஐம் கோயிங், ஐம் ஆன் மை வே. ரெண்டாவது குமாரன் என்ன சொன்னான், நான் போக மாட்டேன். கடைசியில் என்ன நடந்தது, போகிறேன் என்று சொன்னவன் அங்கே போகவில்லை, போக மாட்டேன் என்று சொன்னவன் திருப்பி யோசித்தான், அடே யார் எனக்கு இந்த காரியத்தை சொன்னது, என்னுடைய தகப்பன், என்னுடைய தகப்பனுடைய வேலை அது, என்னுடைய தகப்பனுடைய வேலையை நான் தான் அங்கே முடிக்க வேண்டும், வேறு யாரும் முடிப்பார்கள் என்றால் அது என்னுடைய தகப்பனுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அவன் என்ன செய்தான், இங்கிலீஷ் பைபிளில் சொல்லப்படுகிறது ஹி ரிப்பென்ட், அதாவது மனம் திரும்பினான், அவனுடைய மனம் மாற்றப்பட்டது. He changed his mind என்று சொல்லப்படுகிறது, அவனுடைய மனம் மாற்றப்பட்டது. உடனே அவன் என்ன செய்தான், போனான். இன்றைக்கு இதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் ஆண்டவரே நீர் என்னை அழைத்துட்டு நம்முடைய ஊழியத்தில் தான் இருக்கிறேன் என்று சொல்லியும் எங்களுடைய ஊழியத்துக்கு ஒரு வரையறையை போட்டு இதுதான் என்ற ஊழியம், இதன் மூலமாக தான் ஆண்டவரை நாம மகிமைப்படும் என்று நாங்களே முடிவெடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு குரூப் மற்ற குமாரனை போல செய்ய மாட்டேன், ஆண்டவர் என்னை அழைக்கவில்லை, நான் ஒரு பாவி, ஆனாலும் கூட கர்த்தருடைய அழைப்புக்கு தங்களை பாத்திரப்படுத்தி கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே கர்த்தருக்காக காரியங்களை செய்கிற ஒரு ஒரு சார்புள்ள ஜனங்களும் உண்டு. நான் யாரையும் நியாயந்தி இருக்க வரவில்லை, நானும் இதுக்குள்ளே அடங்குகின்றேன். ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு சொன்னார், இது ஒரு கேள்வியாக தந்தார். இன்றைக்கு சபை அழைப்பை ஏற்றுக்கொண்டு அதோடு கூட இருந்து விடுகிறதா, அல்லது பவுல் சொல்லுகிறது போல மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் தங்களை மாற்றி தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட விருப்பப்படுகின்றோமா, இந்த கேள்வியை நாங்கள் இந்த நாளில் எங்களுக்குள்ளே கேட்டு பார்க்க போகின்றோம். உண்மையில இந்த கேள்வியை நாங்கள் கேட்டு பார்ப்போம். எங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் கர்த்தருடைய அழைப்பை நான் எந்த அளவு வைத்திருக்கிறேன், அந்த அழைப்புக்கு பாத்திரமான என்னை மாற்றியிருக்கிறேனா, அல்லது இதுதான் என்னுடைய அழைப்பு என்று சொல்லியிருக்கிறேனா. ஒரு காரியம், இதுதான் என்னுடைய அழைப்பு என்று சொல்லி நாங்கள் இருப்போம் ஆனால் நாம் நன்றாகத்தான் இருப்போம், இதுதான் எங்களுடைய லெவல், இப்படியே நாங்கள் இருப்போம், ஆலயத்துக்கு வருவோம், நாம் எல்லாம் செய்வோம், போவோம். ஆனால் இன்னும் ஒரு ஸ்டெப் உங்களால் வர முடியும், அப்படி வருவீர்களானால் அங்கே நீங்கள் அழைப்புக்கு பாத்திரவான்களாக உங்களை மாற்றுகிறீர்கள். கர்த்தர் உங்களை இன்னும் இன்னும் புதிய காரியங்களை கொண்டு உங்களை பயன்படுத்த போகின்றார், புதிய புதிய தாளந்துகளை இன்னும் தரப்போகின்றார். அந்த அழைப்பு என்ன செய்ய போகின்றது, உங்களுக்குள் மாத்திரமல்ல உங்களிலிருந்து பாய்ந்து வெளியே போக போகின்றது, இன்னும் ஒரு 4 பேருக்கு அந்த அழைப்பு போக போகின்றது, உங்கள் மூலமாக அந்த 4 பேரும் உள்ளே வரப்போகிறார்கள், அங்கே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது, அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படப்போகின்றது. எத்தனை பேருக்கு விளங்குகின்றது இந்த தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் எப்படி நடப்பதென்று. ஸோ இந்த நாளிலே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கப் போகின்றோம். நான் அநேகம் உங்கள் மத்தியிலே நான் கதைக்க விரும்பவில்லை. ஸோ இது ஒரு முக்கியமான காரியம். இந்த நாளிலே நாங்கள் கண்களை மூடி ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, ஆண்டவர் உங்களை அழைத்த அந்த நாளை நினைவு கூறுங்கள். அந்த நாளுக்கும் இந்த நாளுக்கும் இடையிலே உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது, என்னென்ன மாற்றங்கள் இருக்கிறது. ஒரு விஷயம் திரும்பி பாருங்கள், எந்த அளவில் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள்? அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக அப்படியே இருக்கிறீர்களா, அல்லது அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக உங்களை மாற்றி அந்த அழைப்பு இன்னும் இன்னமாக பெருக்கெடுத்து அநேக ஜனங்களை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வர கர்த்தர் உங்களை பயன்படுத்த நீங்கள் இடம் கொடுத்திருக்கிறீர்களா? பவுல் சொல்லுகிறான் எபேசியர் 4:1, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவன் ஆகிய நான் உங்களுக்கு என்ன சொல்லுகின்றேன், சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட, சொல்லுங்க, அழைப்புக்கு எப்படிப்பட்டவர்களாயிருங்கள், பாத்திரவான்களாயிருங்கள். அவன் சொல்லவில்லை ஆண்டவருடைய ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், அழைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள் தானே, தொடர்ந்து ஊழியம் செய்யுங்கள். இல்லை, அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு நீங்கள் எப்படிப்பட்டவர்களாயிருங்கள், பாத்திரவான்களாயிருங்கள். ஆண்டவர் சித்தம் கொண்டார் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு. இயேசு கிறிஸ்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். அவர் சாதாரணமாக அந்த அழைப்பை ஏற்று கொண்டிருப்பாரானால் அவர் இந்த பூமிக்கு வந்து இந்த மற்ற மதத்தவர்கள் இயேசுவை குறித்து வைத்திருக்கிற நம்பிக்கையின்படி அவர் மாயமாக மாறிவிட்டார், மறைந்து விட்டார், யாரோ கொண்டு போய் விட்டார்கள் அப்படின்னு நினைத்திருப்பார்கள். அப்படி அந்த கதை முடிந்திருக்கும். பிதாவின் அழைப்பை, பிதா கொடுத்த அந்த அழைப்புக்கு இயேசு பாத்திரவானாக நடந்தார். எப்படி நடந்தார்? சிலுவை பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்தபடினார். விளங்குகின்றதா? தேவனுடைய அழைப்பை சாதனமாக பெற்றுக்கொள்வதும் தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவானாக நடக்கின்றதும் இதுதான் வித்தியாசம். இன்றைக்கு அநேகர் இயேசுவை சாதாரணமாக ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நினைக்கிறார்கள் இயேசு சாதாரணமாக தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தார். கிறிஸ்தவர்களாகிய ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகிய இயேசுவின் அன்பை புரிந்த ஜனங்களாகிய நாங்கள் என்ன செய்கின்றோம்? யூ ஆர் வர்தி, இயேசு பாத்திரர், பாத்திரர் நிறே என்று சொல்லுகிறோம். என்னத்துக்காக? அவர் பிதாவின் அழைப்புக்கு பாத்திரவானாக தன்னை மாற்றி சிலுவை பரியந்தம் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். எனவே தான் பவுல் சொல்கின்றான், நீங்கள் என்ன செய்யுங்கள், நான் சொல்லுகிற உங்களுக்கு புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். இதை சொல்லுகிறது யாரு? பவுல் அப்போஸ்தலன். அவன் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன். அவன் தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவானாக எப்பொழுது மாற்றப்பட்டானோ அப்பொழுதிருந்து அவனுக்கு என்ன நடக்கின்றது? இந்த வசனத்தில் முதலாவது என்ன என்ன சொல்லப்படுகிறது? ஆதலால் கர்த்தர் நிமித்தம் எப்படிப்பட்டவனானான், கட்டுண்டவனானான். கர்த்தர் நிமித்தம் அடிக்கப்பட்டவனானான். கர்த்தர் நிமித்தம் சிறைப்பட்டவனானான். ஏன்? கடைசி நேரத்தில் அவனை கொன்று போட்டார்கள். இப்போ விளங்குதா? இன்றைக்கு நானும் நீங்களும் அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கின்றோமா இல்லையா? யார் யார் எல்லாம் தன்னுடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயம் கட்டப்படுவார்கள், அடிக்கப்படுவார்கள், அலைக்கழிக்கப்படுவார்கள், பிரச்சனைகள் வரும். இப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு போகிறீர்களாக இருந்தால் இதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுக்கு அழைப்பு இருக்கு, அந்த அழைப்பு ஒரு சாதாரண அழைப்பு, அந்த அழைப்போடு உங்களுடைய வாழ்க்கை அப்படி போய்கொண்டிருக்கிறது. ஊழியத்தில் எப்பொழுது அடிக்கப்படுகிறீர்களோ, மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகிறீர்களோ, தள்ளப்படுகிறீர்களோ, அவதூறு பேசுகிறார்களோ, அப்போ நினைச்சுக்கொள்ளுங்க, நான் என்ன செய்ய போகின்றேன் இப்பொழுது? ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டப்போகின்றேன், ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மகிமையை கட்டப்போகின்றேன். ஏனென்றால் இப்பொழுது நான் ஆண்டவருடைய அழைப்புக்கு பாத்திரவானாக மாறிவிட்டேன். எப்பொழுது பவுல் அழைப்புக்கு பாத்திரவானாக மாறினானோ அண்டையிலிருந்து அவனுக்கு அடி விழுந்தது. ஏன்? தமஸ்குவுக்கு அவன் போகின்றான். என்னத்துக்காக போகின்றான்? ஹாலிடேயா? கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி அவளை சிறைப்பிடித்து இழுத்து கொண்டு வர. இவ்வளவு நாளும் அவன் என்ன செய்கின்றான்? கிறிஸ்தவர்களை அடிக்கின்றான். இயேசு கிறிஸ்துவின் அழைப்புக்கு பாத்திரவனாக தன்னை எப்பொழுது ஒப்பு கொடுத்தானோ அதிலிருந்து தனக்கு அந்த அடிகள் எல்லாம் விழுகிறது, தனக்கு அந்த உதைகள் எல்லாம் விழுகிறது. அதான் நான் அப்போஸ்தலனுடைய பவுல் எழுதின ஒவ்வொரு நிருபத்திலையும் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவன் எழுத முதல் சொல்கின்றான், கிறிஸ்துவுக்குள் அடிபட்டவனாக, கிறிஸ்துவுக்குள் பாட அனுபவித்தவனாக, கிறிஸ்துவுக்குள் மரித்தவனாக. இதிலிருந்து விளங்குகின்றதா? அவன் அழைப்புக்கு தன்னை பாத்திரவனாக மாற்றிக்கொண்டான். ஸோ நாங்கள் எழுந்து நின்று ஒரு விசை நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் கேட்க போகின்றோம். ஒரு விசை நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த சபைக்கு நான் ஒரு சாதாரணமான ஒரு டேலண்டட் பர்சனாக இருப்பது உமக்கு சித்தமா, அல்லது உமக்காக நான் அடிவாகுகிறவனாக, உமக்காக நான் பாடுகளை சகிக்கிறவனாக, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அநேக காரியங்களை செய்வதற்கு ஒரு பாத்திரவனாக நான் மாற வேண்டுமா? யோசித்து பாருங்க. 2017 முழு ஆரம்பித்து முதலாவது மாதமும் முடிந்தது. இனியும் எத்தனை நாட்கள் நாங்கள் சாதாரணமாக இதுதான் என்னுடைய அழைப்பு, நான் இப்படி தான் இருப்பேன் என்று சொல்லி இருக்க போகின்றோம். இறுதி காலம் அன்பானவர்களே, கடைசி நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். சில காரியங்களை நாங்கள் யோசிப்போமானால் ஒருவேளை இது எங்களுக்கு பிடிக்காத காரியங்களாக இருக்கலாம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் உடைத்து பிரித்து பார்க்கும் பொழுது ஒருவேளை அது நமக்கு சுகமான செய்தியை தருவதில்லை. அதற்காக நாங்கள் எங்களுக்கு சுகமான செய்தியையும் ஆசீர்வாதமான செய்தியையும் தருகிற செய்தியை மாத்திரம்தான் கேட்டுக்கொண்டிருப்போமானால் அங்கே எந்த ஒரு பயனும் இல்லை. ஊழியத்திலே எந்த ஒரு பயனும் இல்லை, சபையில் எந்த ஒரு பயனும் இல்லை. இந்த நாளிலே நாங்கள் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாங்கள் மாற்றப்பட வேண்டும், எங்களுடைய சிந்தை மாற்றப்பட வேண்டும், எங்களுடைய அழைப்பின் அந்த உள் நோக்கம் மாற்றப்பட வேண்டும். நம்முடைய அழைப்பு நல்லது தான், அது சிறந்த ஒரு அழைப்பு தான். இதுவரை காலமும் நாம் நடந்தது அந்த அழைப்பின்படி நடந்தோம். இப்பொழுது அந்த அழைப்புக்கு முழு பாத்திரவான்களாக நம்மை மாற்றுவோம். ஹல்லேலூயா. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சபையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தனி ஒரு பர்சனல் கேரக்டரை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை உங்களுக்கு ஒரு யூ நாட் ஷுர் இன் விச் குரூப் ஆர் யூ இன் நவ், நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு ஷுவர் இல்லாமல் இருக்கும். நான் ஒன்றின் நிமித்தமாக நீங்கள் அதை ஷுவர் பண்ணிக்கொள்ள முடியும். பவுளை போல கட்டப்பட்ட நிலைமை உங்களுக்கு வருகிறதா? அடிக்கப்படுகின்ற நிலைமை வருகிறதா? குடும்பத்தால் புறக்கணிக்கப்படுகிற துன்பத்து உங்களை வெறுப்பிரிக்கிற, உங்களை பிரித்து பார்க்கிற ஒரு நிலைமை வருகிறதா? அதாவது உலக காரியங்களுக்காக அல்ல, தேவனுடைய காரியத்துக்காக அப்படி ஒரு நிலைமை வருகிறதா இருந்தால் நீங்கள் ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று அதுக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். மறுபடியும் சொல்லுகிறான் பவுல், சொல்லுகின்றான், ஒரு தகப்பன் சொல்லுகிறதை போல உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். புத்தியாக மாத்திரமல்ல, எச்சரிக்கையாகவும் சொல்லுகிறேன். ஸோ இது ஒரு எச்சரிக்கையாக எங்களுக்கு இருக்கட்டும். இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம். நன்றி இயேசு சுவாமி. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நீங்கள் கேளுங்கள், ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய அழைப்புக்கு பாத்திரவனாக என்னை மாற்றும். ஆண்டவரே இவ்வளவு நாளும் ஆண்டவரே என்னை அழைங்கன்னு நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். எப்பொழுது என்னை அழைக்க போகுன்றீங்க? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அழைப்பு இருக்கிற, அதெல்லாம் முடிந்து விட்டது அன்பானவர்களை. இப்பொழுது நீங்கள் ஜெபியுங்கள், இப்பொழுது கேளுங்கள், ஆண்டவரே உமது அழைப்புக்கு என்னை பாத்திரவனாக மாற்றும். There's no time to play around. There is no time. நாம் விளையாடுவதற்கு ஒரு நேரம் அல்ல அன்பானவர்களே. அப்படி கேளுங்கள், உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே கேளுங்கள், குடும்ப ஜெபத்திலே கேளுங்கள், சபை கூடி ஜெபிப்பதிலே கேளுங்கள், ஆண்டவரே இந்த சபையினுடைய அழைப்பு என்ன? இந்த சபைக்கு நான் எப்படி நான் அந்த அழைப்புக்கு பாத்திரவனாக ஒரு 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 கருவியாக நான் மாற முடியும்? நன்றி இயேசு சுவாமி. ஜெபிப்போம், எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபிப்போமா? எல்லாரும் கர்த்தரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட போகின்றோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தமாக சொல்லுங்கள், ஆண்டவரே உள்ளத்தை திறந்து அப்பா எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த புதிய வருடத்திலே ஒரு மாதம் முடிந்து விட்டதே ஆண்டவரே, இனியும் தாமதம் வேண்டாம். அந்த அழைப்புக்கு பாத்திரவானாக என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க சுவாமி. அப்பொழுது என்னுடைய தனிப்பட்ட ஜீவத்திலே நான் உண்மை உயர்த்த முடியும். என்னுடைய தனிப்பட்ட ஜீவத்திலே நான் உமக்கு மகிமையை கொண்டு வர முடியும். என்னுடைய குடும்பத்திலிருந்து உமக்கு மகிமையை கொண்டு வர முடியும். ஓ, இந்த சபைக்குள்ளாக உங்களுடைய ராஜ்யத்தை நான் கட்ட முடியும் ஆண்டவரே. இதைத்தானே ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிறீரப்பா? இது தானே என்னுடைய உள்ளத்திலிருந்து ஊற்றாக வர வேண்டும், எங்களுடைய சபையிலிருந்து ஊற்றாக வர வேண்டும் ஆண்டவரே. கர்த்தரை நிமித்தம் நான் கட்டப்பட்டேன் என்று பவுல் சொல்லுகிறானே. ஏன்? அவன் உம்முடைய அழைப்புக்கு பாத்திரவனாக தன்னை மாற்றினான். பிதாவே, இதோ உம்முடைய கையில என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்லி மறித்தாரே. எதற்காக? தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவானாக இயேசுவானவர் தன்னை மாற்றினார். உடையும் ஆண்டவரே, என்னை உடைங்கப்பா, என்னை உடைத்து உமக்கு உகந்த பாத்திரமாக மாற்றுங்க ஆண்டவரே. ஹாலேலூயா. எல்லாரும் என்னோடு கூட ஜெபிங்கள், ஜெபிங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்கள். இந்த நாள் ஒரு முக்கியமான நாளாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கட்டும், ஒரு மாற்றத்தின் நாளாக உங்களுடைய வாழ்க்கையில அது மாறட்டும். அப்பொழுது இதனுடைய மகிமை எங்கே வரும்? அப்பொழுது இதனுடைய ராஜ்யம் அங்கே எழும்பும். இதைத்தான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார், இதைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார், இதைத்தான் நம்முடைய சபையிலிருந்து எதிர்பார்க்கிறார், இதைத்தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு சுவாமி, நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா, நன்றி ஆண்டவரே. ஓ, உமக்கு நன்றி இயேசு ராஜா. ஹாலேலூயா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, நீர் வயதை பார்ப்பதல்ல, ஆண்டவரே நீர் உயரத்தை பார்ப்பவர் அல்ல, அந்தஸ்தை பார்ப்பவர் அல்ல. ஓ, அந்த உடைந்த உள்ளத்தை நீங்க பார்க்கின்றீங்க ஆண்டவரே. ஓ, உம்முடைய தரிசனத்தை நிறைவேற்ற வாஞ்சியா இருக்கிற அந்த உள்ளத்தை நீங்க பார்க்கறீங்க ஆண்டவரே. அந்த உள்ளம் இன்றைக்கு எங்களுக்கு வேண்டும், அந்த உள்ளம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இதுவரை காலமும் நாம் தள்ளின வாழ்க்கை வேண்டாம் அப்பா. ஓ, ஒரு புதிய ஜீவியம் ஆண்டவரே, எங்களை ஒரு புதிய படைப்பாக மாற்றுங்க, புதிய மனிதனாக மாற்றுங்க ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி, நன்றி ஆண்டவரே. இயேசு ராஜா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எங்களோடு கூட நீங்க பேசின அந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே, ஒரு மாற்றம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. தினந்தோறும் நாம் ஜீவிக்கிற ஜீவியம் அல்ல, ஒரு புதிய மாற்றம் ஆண்டவரே. ஒரு சிறிய துளியாக, ஒரு சிறிய துளிராக எங்களுக்குள் எழும்பட்டும் இந்த நாளிலே. இதுதான் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டும் அப்பா, இதுதான் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஒரு மாற்றம் வேண்டும் இயேசு சுவாமி. வேதம் சொல்லுகிறது, காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதன்ற ஆண்டவரே. புதிய கிருபை அளவோ எங்களுக்கு வேண்டும், புதிய பலன் அளவோ எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அருமையான சபையை நீங்க நேசிக்கிறபடி நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். உண்மையில் வாஞ்சி உள்ள வாலிபர்களுக்காக நன்றி சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆசிர்வதி போதோருக்காக நன்றி சொல்லுகிறேன், போதோர் குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறேன் சுவாமி. ஆண்டவரே, அநேக ஊழியங்களை அவர் மூலமாக நீர் எழுப்பி இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் சுவாமி. எல்லா ஊழியங்களும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மேன்மைக்காக எழும்ப போகிறபடினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறேன் சுவாமி. எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் பலனை கொண்டு வரட்டும், பலனை கொண்டு வரட்டும் சுவாமி. அது அநேக ஆயிரங்களை கொண்டு வரட்டும் உம்முடைய சமூகத்தில். அப்பொழுது உம்முடைய ராஜ்யம் கட்டப்படும், உம்முடைய நாமம் மகிமைப்படும். நாங்கள் யாவரும் மன தைரியத்தோடு சொல்ல முடியும், இயேசு நிமித்தம் நான் கட்டப்பட்டேன், அவருடைய அழைப்புக்கு நான் பாத்திரவனாக இருந்தேன் என்று. நன்றி சுவாமி. யாவரையும் ஆசீர்வதி, உங்களுடைய பரிசுத்த காலத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.